இறைவனோடு சிறு காலம் நடந்துள்ளோம். கொஞ்சம் கூட அப்பளும் கற்றவன் சிவபெருமான். அதனாலதான் அவன் திருநீர் எதை போட்டாலும் சாம்பலாயிடும், எதை போட்டாலும் சாம்பலாயிடும், உடம்பையே இருந்தா கூட சாம்பலாயிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம கொண்டு போய் மறுநாள் பால் தெளிக்கிறது வச்சிருக்கோம். நம்மால் பால் தெளிச்சுட்டு வந்து என்ன சாப்பிடலாம்னு கேட்டுக்கிறேன். துளக்கிலா விகிதனை விழவாரும் மண்களா குதித்து மண்ணில் இருக்கக்கூடிய அத்தோனை உயிர்களும் குதிக்கணும். அதனாலதான் ஈ வணங்கினது ஈங்கோய்மலை, எறும்பு வணங்கினது திருவெறும்பு, யானை வணங்கியது திருவானைக்கா, பாம்பு வணங்கினது திருநாகேஸ்வரம். நமக்கு இப்படிலாம் தெரியுது, தகவல் தான் தெரியுது. ஆனா இதெல்லாம் வெறும் தகவலா இல்லாம், வெறும் தகவலா இல்லாம, ஏன் இது தகவலா இருக்குது? சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடோ பெரிய பெரிய பூவா அழுத்தி வச்சுட்டு முன்னாள் போட்டோ போட்டு. நான் எங்க வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரே ஒரு டேபிள் இருக்கும், அதுல ஒரே ஒரு சின்ன நோட் புக் இருக்கும், தொலைபேசி இருக்கும், அவ்வளவுதான். அவரு என் காலை 200 புத்தகங்களை எழுதியது, 200 புத்தகங்களை எழுதியது. பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அலங்கரிச்சவர், சென்னை பச்சை பல்கலைக்கழகத்துடைய முதல்வரா இருந்தவர், தமிழ் துறைகளை இன்னும் பெரிய சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர்கள். மேல ஒரே ஒரு நோட் இருக்கும், அது ஒரே ஒரு பேனா இருக்கும், அவ்வளவுதான். எந்த விதமான புத்தகங்களும் பின்னாடி இருக்காது. போட்டோ வேணும் ஐயா, உங்க போட்டோ அப்படின்னா இது இது போதுமா பாரு அப்படின்னா ஒரு சின்ன போட்டோ எடுத்து கொடுப்பாரு, பாஸ்போர்ட் சைஸ். ஐயா என்னங்கய்யா பின்னால புக்கு எல்லாம் வச்சு ஷெல்ஃப்ல அப்படியே அடுக்கி அதெல்லாம் படிக்காமல் செய்யறதுடா அவரு. இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் பாத்தியாரு, படிக்காதவன் செய்யும். படிக்கிறவனுக்கு புக்கெல்லாம் ஷெல்ஃப்ல இருக்க வேண்டாம். இதே ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம படிக்க போன காலத்துல தான் இப்ப இருக்கிற குழந்தைங்க தூக்கிட்டு போற மாதிரியா தூக்கிட்டு போனோம். அவ்வளவு காலத்துல நமக்கு அறிவு அதிகமா இருக்குது. ஆனா அவர்கள் சுமையை தூக்குகிறார்கள், நாம இதயத்துல தூக்கிடுவோம். படிக்க புரிஞ்சுட்டு ஒரே ஒரு வரி எழுதினாலும் புரிஞ்சுக்கிட்டே எழுதுவோம். எனக்கு புரியலன்னா எனக்கு இது விளங்கலைன்னா நாம நேரடியா சொல்லுவோம். ஆசிரியர்கள் திரும்பவும் சொல்லி கொடுப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன படிக்கிறான்னு தெரியல, ஏன் படிக்கிறான்னு தெரியல, கேட்டுக்கான மாதிரி படிச்சுட்டே இருக்கிறான். தெரியல இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான நியதியும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, எந்த பால சிக்ஸ் அடிச்சா, எந்த பால ஃபோர் அடிச்சா சிறப்பா கைப்பற்றுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுட் ஆஃப் பால தூக்கி போடும் போது ஒரு ஏழு வந்து ஒரு ஃபோர் அடிச்சா ஒரு சிக்ஸ் அடிச்சா வெரி குட்னா சொல்லுவோம். அது ரெண்டு தேவை, ஒரே ஒரு பால் தான் இருக்குது. போடுற பவுலரும் ரொம்ப டஃப்பான பவுலர், அப்போ ஏறி வந்து அடிக்கிற ஒரு சிக்ஸரை நம்ம எவ்வளவு கொண்டாடுவோம் இல்ல. அது போல நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, ஏழு வாழ்க்கையா இருக்கு, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய சோதனை பந்துகளை எல்லாம் சிக்ஸர் கணக்கிட வேண்டாம, இதுக்காக இன்னொரு வாழ்க்கைக்கா வந்து வெற்றி போட்ட குடும்பம் இந்த வாழ்க்கையிலேயே முடிச்சுடும், இப்பவே அடிச்சுடும், ஒண்ணும் ஆகாது, எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்பிக்கையா இறைவனிடத்தில் ஒப்படைத்து வந்து சென்றால் போதும். நம்ம யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் தெரியுமா, நம்ம நாட்டினுடைய 110 கோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சில பேரை விளையாட்டு நாம ரெப்ரசன்டேட்டிவா நிற்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, எங்க சித்தப்பா இருந்தாங்க, எப்படி தெரியுமா செய்வாரு அப்படி சொல்லணும். ஒரு முடிவுகளை எப்படி தெரியுமா எடுப்பாரு, ஸ்ட்ராங்கா எடுப்பாரு, ஸ்டபானா எடுப்பாரு அப்படி சொல்லணும். நம்ம எதை எடுத்தாலும் வழவழா வழவழனு இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் இப்படியே சொல்லலாம், இதை செய் உனக்கு நல்லது கிடைக்கும் உறுதியா சொல்ல வேணாம். நம்ம உலகத்துல அதுதான் ஒரு பெரிய தவறு. சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் இறைவன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும்னு ஒரு சட்டத்திட்டம் வகுக்கல. எப்ப வேணாலாம் முடிஞ்சா வா, முடியலன்னா வீட்டப்பட்டு சாமி நீ வரணும்னு ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தல. அதனாலயே யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதோஷம் நாளாக எல்லோரும் குழும வேண்டும், சட்டத்திட்டமே கிடையாது, நமக்குள்ள ஒழுங்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வருவோம், இன்னைக்கு ஏதாவது
யாராவது கல்யாணம் இருக்குன்னா காலையிலேயே வந்து சாமி பார்த்து நீ ஒரு வருஷம் சாயங்காலம் ஒரு கல்யாணம் விசாரிக்க போனோம், அதனால காலையிலேயே வந்துட்டேன் இல்ல நம்ம மாத்திடுவோம். அப்போ நமக்குள்ள ஒழுங்கு இல்லாம எப்படி நமக்கு உயர்வு வரணும்னு நினைக்கிறேன். நாம ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தால் மட்டும்தான் உயர்வு கிடைக்கும். விண்களாரொரு விளக்கினை துளக்கிலர் விகிதனை விழவாரும் மண்களார் துடித்து அன்பதாம் இன்புறும் வல்லதை. நாம துடித்தா அவர் இன்புறார். சுவாமி இருந்தீங்களா, சகசிரநாமம் அஷ்டோத்திரம் எல்லாமே என்னன்றீங்க, போற்றிதான் துதி செய்தல்தான் இறைவனை வணங்கி வாழ்த்துதல் தான். அதனாலதான் நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாரையும் பாராட்டுங்க, நீங்க பாராட்ட போவீங்க, எல்லாரையும் பாராட்டு. கோயிலுக்கு வந்தீங்களா வெறும் வெறும் கோயிலுக்கு வந்துட்டீங்களா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்களேன், என்ன இருக்கு சாமி பாத்துட்டீங்களா வாழ்த்துக்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். கோயிலுக்கு போறான், ஏன் கோயிலுக்கு வந்தா மட்டும் நீ செஞ்சிருக்கா என்ன, ஏன் உங்களே கருதிக்கிறீங்க கோயிலுக்கு வந்துட்டால வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. மனமாற வாழ்த்தினா வாழ்வாங்க வாழும், மனமாற வாழ்த்தினா போதும். நாளைக்கு நாள் ஒரு திருமணத்துக்கு எங்க விதத்துல ஒரு தகராறு வந்துச்சு. என்ன தகராறு, என்ன கிஃப்ட் கொடுக்குறது, இவ்வளவு ரூபா போகணும் அவ்வளவு ரூபா போகணும், இவங்க இவ்வளவு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு மொய் போனா எடுக்கிறாங்க நாம இவ்வளவு எழுதணும். நான் சொன்னேன் ஈசன் கபாங்கியை வணங்கி வந்து ஒரே ஒரு வில்வ தளத்தை கொண்டு வந்து நீங்க எவ்வளவு ரூபா வேணாலும் வைங்க, இந்த வில்வ தளத்தை கொண்டு போய் ஒரே ஒரு வில்வ தளம் கொண்டு வந்து கூட்டாச்சு வந்தாச்சு புரிஞ்சாச்சு. இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த தம்பதி தாத்தா பேச, சார் கல்யாணம் ஆன உடனே குழந்தைகளை அழைச்சிட்டு போய் கபாலியை பார்க்க வச்சு விபூதி பிரசாதம் தரணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா நீங்க கொடுத்த கிஃப்ட்ல பார்த்தா கப்பாம்பாள் கபாலியுடைய விபூதி குடும்ப பிரசாதமும் ஒரு பில்வமும் இருந்தது. நான் உடனடியா ஆஹா கோயிலுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொன்னோம். சுவாமி நம்மளை தேடி வந்திருக்காருன்னு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி குங்குமத்தையும் இட்டு அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னு. மற்ற பரிசுக்கெல்லாம் தொலைபேசி வழியா சொல்லியிருப்பாரு, பரிசு முக்கியம் இல்ல, கொடுத்தவங்களும் முக்கியம் இல்ல, அது ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்று. ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்றுக்கு அவ்வளவு சிறப்பு தானா வரும். நீங்க இறைவனை வணங்க வணங்க இறைவனை வாழ்த்த வாழ்த்த அவன் உங்களை வாழ்வாங்கு வாழ செய்யும். அது இறைவனுக்கு மட்டுமல்ல, திருக்கோயில அடியார் குடும்பங்களை பார்க்கும் போதும் வாழ்த்தணும், நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு, மனைவி மக்களோட சுகமா இருங்க வாழ்த்ததுல என்ன குறைஞ்சிருக்க போறோம், நோய் நொடி இல்லாம வாழுங்க ஆரோக்கியமா வாழுங்க, நோய் நொடி இல்லாம வாழுங்கன்னு சொல்லக்கூடாது, ஆரோக்கியமா வாழுங்க சிறப்பா வாழுங்க சொல்லுவாங்க என்ன இருக்கு, என் காசு பணமா இது, இது என்ன காசு பண்ணுமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கிற விஷயமா இது, வாழ்த்து தானே எல்லோரையும் வாழ்த்துவோம், வாழ்த்தினா நாம வாழ்வோம். வல்லதை மறுவித்தம் கண்களால் தர கண்டு அகம் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தை. திருக்கடிக்குளம் என்னும் தலத்திலே உரையக்கூடிய கற்பகத்தை பண்களால் தர பாடுவார். சர்வன அது மாதிரி பாட முடியாது, அதுக்கு பல கோடி ஜென்மங்கள்ல தேனால சுவாமியை அபிஷேகம் பண்ணி குரல் அடிநைவ ஆகணும். நாம திடீர்னு பாடுறோம்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அப்போ அது மாதிரி வராது. அதுதான் சொல்லிட்டாங்க, கண்டு உகம் கடி குளத்து உரைதரு கற்பகத்தை பண்களா தர பாடுவார். பண்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, பாடணும்னு நினைச்சா போதும். கேடில எந்த விதமான கேடும் கிடையாது. வினை அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படி வந்தோம் இப்படி வந்துடும். அன்னைக்கு ஒரு பையனை வச்சுட்டு இருந்த பெண் தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார்ன்றாங்க. அந்த அம்மா பையனை வச்சிருக்கிறாங்க, பெண் தேடுறாங்க, ஜாதகத்தை பார்த்தா போட்டோவை பார்த்தா எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் எது பொண்ணா இருக்குது எல்லாம் பயமாவே இருக்குதுன்னா, நான் சொன்னேன் அப்படி உங்க போட்டோவை பார்த்து எந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தோம் எங்க அப்படின்னு. இல்ல உண்மைதானே, நாம அடுத்தவனை பைத்தியம் அடுத்தவனை இவன் சரியில்லை இவன் ஒன்னும் சரியா பேசல அப்படிமோ, அது மாதிரி நம்மளே எத்தனை பேர் எங்க சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும். நாம யாரையாவது கை நீட்டினோம்னா மூணு விரல் நம்மளை நீட்டுது. ஆமா அப்படின்னா மூணு விரல் என்னைய காட்டுதுலே, நீ ஒரு பங்குலடா மூணு பங்கு அப்படின்னு என்னைய காட்டுது. அப்போ யாரையும் குறை சொல்ல வேண்டாம், நிறை சொல்லுவோம். கண்களா தர கண்டு உகம் கடிக்குளத்து உரைதரு கற்பத்தை பண்களா தர பாடுவான். கேடில கேடே கிடையாது, இனிமே நல்லதுதான் எல்லாம் அதோட நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. 25/4/2014 எல்லா கேடும் முடிஞ்சு போச்சு. 26 எல்லாம் நல்லதுதான். கேடில பழி இலர் வீண் பழி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சோகமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டு கூட நான் திட்டு வாங்கிக்கலாம், ஒரு தண்டனையை வாங்கிக்கலாம், தப்பே செய்யாம நீதான் தப்பு செஞ்சேங்கிற வீண் பழின்னு பாருங்க,
அது ரொம்ப கொடூரமான ஒன்று. அது விலகும் இந்த பதிகத்தை படிச்சா கேடில பழியில. அதுக்கப்புறம் அடுத்த சொல்றாரு புகழாமை. கேடு இல்ல பழி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? புகழ் தானே கிடைக்கும். இந்த பாடலைத்தான் சர்வநாதன் அவர்கள் இன்றைக்கு சுவாமி முன்னால பாடியிருக்காரு. அங்க உள்ளுக்குள்ள அது தான் இப்ப வச்சது. இதுக்கு முன்னால எந்த விதமான சிந்தனையும் நாங்க கடிக்கொடுத்து பேச போறோம் அப்படின்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு அங்கே கற்பகம் உரைகிறான். இங்கே கற்பகம் உரைவதன் காரணமாக கற்பக நாதனும் இங்கே உரைந்திருக்கிறார்கிற பொருள். பொங்கு நற்கரி உரியது போற்பது புலி அதன் அடல் நாகம் தங்க. நாம் தான் தங்க நகைகளை அணிந்து கொள்வோம். சிவபெருமான் நாகங்களை ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பாடல இது வந்து இந்த பதிகத்தோட மூணாவது பாடல். இது எதுக்கு சார் இது அப்படின்னா, ஒரு இரண்டு மாதங்கள்ல ராகுகேது பெயர்ச்சி இருக்கு, அது அப்ரதட்சணமா வரும். மேஷம் விஷமும் வராது, மேஷம் கன்னி அப்படி வரும், மகரம் கும்பம் அப்படி இருக்கும், கும்பம் மகரம் இப்படி அப்ரதட்சணமா வரும். இதனால எல்லாருக்கும் பயம் வந்துடும். இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நாலு பேரும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சார் நீங்க நவகிரகத்தை சுத்தினீங்கன்னா ஒவ்வொரு சுத்தும் பிரதட்சணமா சுத்தணும், ரெண்டு சுத்தம் அப்ரதட்சணமா சுத்தணும். அப்படிலாம் சுத்தவே விடாது, அப்படிலாம் சுத்தவே விடாது. எல்லா சாமிக்கும் பிரதட்சணம் தான், கிளாக் வைஸ் தான். நம்மளது எல்லாம் நேரா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது சோம சுத்த பிரதட்சணம்ங்கிறது மட்டும்தான். அதுவும் பலமா வராது, இடவலமாக மாறி மாறி வரும். அது இடம் கிடையாது, இடமும் பலமுமாக மாறி மாறி அமையக்கூடிய ஒன்று சோமசுத்த பிரதட்சணம். அதுவும் ஒண்ணு இல்லை, விஷம் துரத்தி வருகின்ற போது, ஆதரவாத விஷம் துரத்தி வருகின்ற போது தேவர்கள் திருக்கையிலாய்த்த இடமும் பலமுமாக சுற்றி கதறினார்களாம். ஐயா எங்களுக்கு துன்பம் தொடர்ந்து என்ன செய்யறது அப்படின்னு இறைவனிடத்தில் முன்னப்பிக்கின்ற போது நந்தியம் பெருமான் இறைவனிடத்தை எடுத்து சென்று தேவாதி தேவர்கள் இப்படி துயரப்படுகிறார்கள், இந்த துயரத்திலிருந்து தேவர்களை காப்பது வேண்டும் நந்தியம் பெருமான் போய் செய்தி சொல்லியிருக்க. அதனால நந்தியம் பெருமானுக்கு எல்லாம் நடத்துறதே நந்தியம் பெருமான்கிட்ட சொல்றோம், ஐயா நாங்க இவ்வளவு கஷ்டத்துல வந்துருக்கிறோம், நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக சந்தோஷ வழிபாடு. அதாவது நீங்க சுவாமி கிட்ட சொல்றதுக்குனால நந்தியம் பெருமான் காதல சொல்லி போயிட்டீங்கன்னா அந்த துன்பம் இந்த வினாடி முடிஞ்சிருச்சு, இந்த வினாடி முடிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் என்ன இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது முயற்சியில அது ஒரு நோய் வந்துடும் பயமுறுத்துவாங்க. 7 வருஷம் சார் ராகு, 18 வருஷம் சார் பெரிய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுவான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கையா இருக்கும். அதனாலதான் சுவாமியுடைய அணிகலன் அது. யாருக்காவது ராமதச கேது தச நடக்குதுன்னா நான் எல்லாரும் சொல்லுவேன், இது சுவாமியுடைய அணிகலன், உங்களுக்கும் சிறப்புகள் தான் கிடைக்கும், கவலையே படாதீங்க. சுவாமியோட அணிகலன் எப்படி இங்க தப்பு பண்ணுவோம், நிச்சயமா வைரம் வைரூரியங்களும் சேர்த்து சிறப்புகளை சேர்க்கும். பொங்கு நற்கரி உரியது போற்பது புலி அதன் அடல் நாகம் தங்க மங்கையை பாகம் அது உடையவர். நம்ம உயிர்கள்லாம் நாம வாங்கி கொடுத்தாதான் தங்கம், ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, அவளே தங்கம். அதனால தங்க மங்கையை பாகம் உடையவர். ஏன்னா 1ஆம் தேதி பாக்கு 2ஆம் தேதி பாக்குல சார் அக்ஷய திருதிய சார் தங்கம் வாங்கியே அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க. நான் உடனடியா சொல்லுவேன், பானவதி தேவிக்கு சிவபெருமான் உடம்பையே தங்கம் ஆகியிருக்காரு இல்லையா. அப்போ நாம என்னவா நினைக்கிறோம், நம்ம உடம்பு மனம் தங்கமாக மாறும். தங்கத்தை பொருளா வாங்கி வைக்கிறதுல சிறப்பு இல்லை, நம்ம மனசு தங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் வேற ஒரு பொருளை தங்கமா வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக இங்க சொல்றாங்க, தங்க மங்கையை பாகமது உடையவர் தடல் முறை திருமேனி கங்கை சேர்வரு சடையினர். கங்கை பாவங்களை எல்லாம் போகக்கூடியது, அந்த கங்கை சேர்வரு சடையினர் கண்டத்து உரைதரு கற்பகத்தை எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை இடுப்பை வந்து அடையாமை. எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை, இறைவனை வணங்குவதாக இன்பம் அடையணுமா? சில பேர் இன்பம் எப்படி தெரியுமா அடைகிறாங்க, ஏதாவது பணம் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள், பொருள் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள். அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு வரேன், அவர்கிட்ட கேக்குற இங்க பேசிட்டு வரேங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கொடுத்தாங்க, நான் என்ன வேலைக்கு போயிட்டு வரேன், என்ன கொடுத்தாங்க, வேலைக்குன்னா என்ன சம்பளம்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன கொடுத்தாங்க, நான் எதுவும் வாங்கறது பழக்கம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ வாங்க மாட்டீங்களா, வாங்கல. திருக்கோயில் பணிக்கு என்ன பண்ணோம், இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும், ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுக்கணும் கிரெடிட் கொடுக்கணும்னா. இந்த
இல்ல பணம் வாங்கினா அவருக்கு தான் கொடுக்கணும். மனிதர்கள் நாம எப்படி எடுக்க முடியும்?
இவர்கள் உடனடியா பொருளை வைத்தே பேசுகிறார்கள். எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு தராங்க, இதை வச்சு வச்சு பொருள் தேடி போனீங்கன்னு சொன்னா பொருள் கிடைச்சிடும்,
பொருள் கண்டிப்பா கிடைச்சிடும்.
கிடைக்காது, அருள் கிடைக்காது, அருள் கிடைக்காது.
எவ்வளவு பொருளை கொடுத்தும் அருளை வாங்க முடியாது.
ஆனால் இறைவனுடைய அருள் உங்களிடத்திலே இருந்தால் வேணுங்கிறப்போ வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம்.
தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும், தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.
அதனால அருளை பெறுவதுதான் ரொம்ப கஷ்டம். சில பேர் பாத்தீங்கன்னா, நான் 40 வருஷம் வரேன், 30 வருஷம் வரேன், 25 வருஷம் வரேன், மயிலாப்பூர் ஒவ்வொரு புரோஷமும் விடாம வந்துடுவேன் அப்படிலாம் வந்துட்டு சுவாமிகிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் எத்தனை புரோஷமா வந்துட்டு இருக்கேன், நீ என்னை இன்னும் பார்க்கவே இல்லையே, நான் இன்னும் துன்பத்திலேயே இருக்கிறேனே அப்படின்லாம் பேரம் பேசிடக்கூடாது. 4 திருப்பு வந்தா இது புரிஞ்சிடும், 5 திருப்பு வந்தா இது புரிஞ்சிடும் கிடையாது. இந்த ஆன்மா எப்போது கடைத்தற்றப்பட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும்.
அப்ப இடையில கொடுக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னங்க
அப்படின்னா, அது அந்தந்த வினைக்கு நடத்திட்டு போறார் சுவாமி.
இப்படி நடத்துறாரு, இப்படி நடத்துறதால உடனே நம்ம தப்பு நினைச்சிட கூடாது.
அவனுக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கே வழிபாடு செஞ்சுட்டு தான் அவ்வளவு கஷ்டமாமே அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவரோட வினை கழியுது, அவரோட வினை அப்படி கழியுது. நமக்கு ஒண்ணு நல்லதே கொடுத்தாரா, வினை கழியுது பயப்படும். இறைவன் நம்முடைய வினையை முழுவதுமாக நீக்கி எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் அடியாரை, இன்புறும் அடியாக்கு இன்பம் வந்து இடுப்பையே கிடையாது, இன்பம் வந்து அடையும் இடுப்பை போயிடும்,
துன்பம் போயிடும்னு சொல்றாரு ஞான சம்பந்த பெருமான்.
படிச்சா இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில 104வது பதிகம். இந்த பதிகத்தை படிச்சா வாழ்க்கையில இந்த வீண் பழி ஏற்பட்டிருக்கின்றவர்கள் இந்த பதிகத்தை படிச்சா அந்த வீண் பழி நீங்கிடும். புகழ் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பதிகம். அடுத்தடுத்து துன்பம் வருது சார், அந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால் போதும், துன்பம் நீங்கிவிடும் என்பதை சொல்லி இதுதான் இருந்து கண்ட உங்கள் அத்துணை பேர் உள்ளமும் உள்ளமும் எப்போதும் மகிழ்வாக நிறைந்திருக்க இறைவன் திருவள்ளு செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செயல்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளர்த்தாலும் மகிழ்வாகவும் அன்பாகவும் நிறைந்திருக்க இறைவன் திருவள்ளு செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருந்து ஒழிகின்ற காலமுண்டு விளைகின்ற நிலம் உண்டு வளர்ந்துண்டு நிதியுண்டு புதியுண்டு மதியுண்டு வெளிவுண்டு நிறையுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகளிர் உணவுண்டு சார்ந்த ஒரு உணவுண்டு வளர்வுண்டு தேருண்டு கரையுண்டு வரையுண்டு வற்று உள்ள செல்வது வெள்ளியாகவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.